கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. ஆறாம் அத்தியாயம் அவளும் நோக்கினாள். அன்று பின்னிலவு நாள். மாலை கதிரவன் மறைந்தவுடனேயே இருள் கவிழ்ந்து கொண்டது. இருள் என்றால் மிக கருமையான இருள். எங்கும் அமைதி. சில சமயம் வேகமாக வீசும் காற்று ஊளையிடுவது போன்று எழுப்பும் ஒளியை தவிர வேறு சந்தடியில்லை. இருளும் மிக அமைதியும் நிறைந்த பழையாறையில் இளைய பிராட்டியாரது மாளிகையின் மேல்மாடத்து திறந்த முற்றத்தில் இன்பவல்லியும் பஞ்சவன் மாதேவியும் மட்டும் அமர்ந்திருந்தனர். இருளில் ஒருவர் முகம் மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அமைதியும் இருளும் மற்றவர்களுக்கு தேவையாக இருந்தன. பஞ்சவன் மாதேவியார் இன்பவல்லியை விட்டு பிரியவே முடியவில்லை. இன்பவல்லியோ இளைய பிராட்டியாரோடு இருந்த நேரம் போக மீதி போதில் பஞ்சவன் மாதேவியுடனே இருக்க விரும்பினாள். திடீர் என்று பஞ்சவன் மாதேவி,
இன்பவல்லி, உன் கதையை பாதித்தானே சொல்லியிருந்தாய், மீதியை சொல்லு
என்று தொந்தரவு செய்ய தொடங்கிவிட்டாள். இன்பவல்லிக்கு தன் பழைய கதையை திரும்பவும் கூறக்கூடிய மனநிலை இல்லை. தஞ்சையில் இருந்தாலாவது அருண்மொழியை சந்திக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும், இங்கு எங்கோ வந்திருக்கின்றோமே என்று எண்ணலானாள் இன்பவல்லி. ஒருவேளை இளைய பிராட்டிக்கு தன் கதை தெரிந்திருக்குமோ, அதனால் இளவரசரை சந்திக்காமல் இருக்கத்தான் இவ்வாறு செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் கூட இன்பவல்லிக்கு எழுந்தது. தன் காதல் ஈடேறுமா ஈடேறாதா என்ற நிலையில் அவளுக்கு கதை கூறும் தெம்பு இல்லை. எவ்வளவு நேரம் தான் மௌனமாக இருக்க முடியும்? உள்ளத்தில் குமரலை வைத்துக் கொண்டு மேலும் மௌனமாக எப்படி இருக்க முடியும்? வேதனை துடிப்பு நிறைந்த ஆறு உள்ளங்கள் பழையாறையில் விளங்கின. செம்பியன் மாதேவியாரின் மாளிகையில் வந்தியத்தேவன் மௌனமாக படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தான். கண்களை மூடினாலும் துடிக்கும் உதடுகளும் வெட்டிய மாவடுவின் பாகத்தை போன்ற கரிய விழிகள் அவன் எதிரே கூத்தாடின. பாதாள சிறையிலாவது அவன் இரவு வேளைகளில் அமைதியோடு படுத்திருக்கின்றான். படுத்தவுடன் உறக்கம் வந்து விழிகளை கவ்விவிடும். சிறைக்கு மேலான இந்த மாளிகை அவனை உறங்க விடவில்லை. வளையல்கள் குலுங்கும் ஓசை எழும். யாரோ நடமாடுவது போன்ற அரவம் கேட்கும். வந்தியத்தேவன் மூச்சு விடாமல் சற்றென்று எழுந்து உட்கார்ந்து இருளிலும் விழியை கூர்மையாக செலுத்தி நோக்குவான். அங்கோ இளைய பிராட்டியாரால் படித்திருக்கவும் முடியவில்லை. அவள் எவ்வளவோ ஆண்டுகள் பழகிய இடமாயிருந்தாலும் புதிய இடம் போன்ற தோற்றம். காற்று விரைந்தடித்தாலும் புழுக்கம் நிலவுவது போன்ற நிலை. அவளால் இதயத்தில் உள்ள அமைதியற்ற நிலையை அடக்க முடியவில்லை. இளவரசி வானத்தி தேவிக்கும் பிரிவு எனும் வேதனை குமுறலில் இருந்தது. ஆனால் அவள்தான் வென்றாள். நித்திரை கன்னியின் துணை இருந்ததால் அவள் இந்த உலகையே மறந்தாள். இந்த ஐந்து அமைதியற்ற உள்ளங்களோடு ஆறாவது உள்ளத்தை இங்கு சேர்க்கக்கூடாதுதான். அந்த உள்ளம் காதலால் வேதனையோற்ற உள்ளம் அன்று வெஞ்சினத்தால் விதும்பும் உள்ளம், பழி தீர்க்காலை பாயும் உள்ளம், வாய்ப்பை எதிர்பார்த்து பச்சை பாம்பை போல் மறைந்திருக்கும் உள்ளம். அந்த உள்ளத்தை உடையவரை பற்றி இங்கு கூறுவதன் மூலம் காதல் மெல்லரும்புகள் மலரும் நறுமணத்தை நுகர்வது நின்று தடை செய்தவராவோம். எனினும் அந்த வெஞ்சினம் கொண்ட உள்ளத்துக்குரிய உருவம் பழையாறைக்கும் வந்துவிட்டதை நம்மால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை.
வெளிச்சத்தில் இருந்தாலாவது உன் முகத்தையாவது நான் பார்த்துக் கொண்டிருப்பேன். இருட்டில் எவ்வளவு நேரம் இப்படியே அமர்ந்திருப்பது
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
என் முகம் என்ன அவ்வளவு அழகோ! உங்களுக்கு உறக்கம் வந்தால் நீங்கள் போய் தூங்குங்களேன், எனக்கு தூக்கமே வராது போலிருக்கிறது
என்றாள் இன்பவல்லி.
எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்படி வந்தாலும் உன்னை விட்டு விட்டு தூங்க முடியுமா? தூங்கும் வேளையில் கூட உன்னை பிரிய போவதில்லை இன்பவல்லி
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
எவ்வளவு நாளைக்கு முடியும்
என்று கூறி சிரித்தாள் இன்பவல்லி. அவள் சிரித்த போது தெரிந்த முத்துப்பல் வரிசையின் ஒளிதான் வானத்தில் ஒளி வீசியதா? கீழ்வானத்தில் சந்திரன் உதயமாகியிருந்தான். பௌர்ணமி நாளில் தோன்றும் வட்ட முழுமதி அன்று. பரமசிவன் தலையில் உள்ள பிறை வடிவமும் அன்று. ஆனால் வெள்ளி சந்தன கிண்ணத்தை சாய்த்தது போன்ற வடிவம், கிண்ணத்து சந்தனமும் முழுமையும் வழிந்திருப்பது போன்ற வடிவம். இன்பவள்ளி சந்திரனை கண்டுவிட்டாள். அந்த வடிவத்தை அவள் முல்லை தீவில் பல முறை பார்த்திருக்கின்றாள். இப்பொழுது நடுநிசியை தாண்டியிருக்கும் அங்கே அந்த சந்தன கிண்ண சந்திரனை பார்த்து எவ்வளவோ நாட்களாகின்றன. அவள் இதய கடலின் அலைகள் அந்த வானத்து மதியை நோக்கி ஆர்ப்பரித்தன. அவை அவள் உடலில் புத்துணர்ச்சியை ஊட்டின. அவள் பாதங்கள் ஜதி சேர்த்தன, கைகள் வளைந்தன. அந்த மங்கிய நில ஒளியில் அவள் முல்லைத்தீவில் இருப்பது போல் ஒரு கணம் உணர்ந்தாள். தன் தாயோடு இருப்பது போல் உணர்ந்தாள். குன்ற குறவையோடு தீவில் இருக்கும் மக்களிடையே இருப்பது போல் உணர்ந்தாள். பஞ்சவன் மாதேவி இன்பவள்ளியின் கை அசைவுகளையும் உடல் அசைவுகளை விரல் அசைவுகளை தோற்றத்தில் அவை வெளிப்படுத்தும் உருவங்களில் லயித்திருந்தாள். இன்பவள்ளி முதலில் மௌனமாக ஆடினாள். பிறகு அவள் உதடுகள் அசைந்தாடின. அவள் பாடினால் பாடிக்கொண்டே ஆடினாள். தேன் பழ சோலை பயிலும் சிறு குயிலே, இது கேள். நீ வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் உன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதாய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மேல் நோக்கி மணாளனை நீ வர கூவுவாய் என்று பாடிக்கொண்டே ஆடினாள். குயிலை நோக்கி அவள் கேட்பது யாரிடமோ தூது செல்ல பணிப்பது போல் தோன்றியது. தன் உள்ளத்தை பறித்து கொண்டு போனவரிடம் தேன் போன்று இனிமையான பழங்களை கொடுக்கும் சோலையில் திரியும் குயிலை நோக்கி கேட்பது போல் தோன்றியது. பஞ்சவன் மாதேவி இமை கொட்டாமல் அந்த நடனத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். மறுநாள் அதே போன்று இன்பவள்ளி ஆடினாள். இனிய குரலில் அற்புதமாக பாடிக்கொண்டே ஆடினாள். கையார்வளை சிலம்ப காதர் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டு ஒழிப்பச் செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா என்று அவள் பாடி ஆடும்போது பஞ்சவன் மாதேவியும் எழுந்துவிட்டாள். அவளை அறியாமலேயே அவள் பாதங்கள் குலுங்கின. ஏதோ திட்டமிட்டு முன்பாகவே அவள் சதங்கை அணிந்திருந்தாள். இன்பவள்ளியின் கால்களிலும் அவை இருந்தன. ஜல் ஜல் என்ற ஒலி அந்த நிலாமுற்றத்தில் எழுந்தது. கையார் வளை சிலம்ப என்று ஆடும்போது இன்பவள்ளியின் கை விரல்கள் வளைகள் ஒழிப்பது போல அசைந்தன. காதர் குழையாட என்பது போல் குழலை போன்ற பாவம் எழுந்தது. மையார் குழல் கருமை பொருந்திய கூந்தல் புரளவும் அதில் வண்டுகள் ஒழிக்கவும் என்பவற்றை உணர்த்த அபிநயம் செய்யும் போது பஞ்சவன் மாதேவியும் அதே போல் அபிநயித்தாள். சூடுவேன் பூங்கொன்றை முடிச்சிவன் திரள் தோல் கூடுவேன் கூடி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவேன் சேவடியே பாடுதும் கான் அம்மானாய் என்று இன்பவள்ளி பாடினாள். பாடிவிட்டு பஞ்சவன் மாதேவியை நோக்கி, தேவி, சிவபெருமான் மேல் பேதை பெண்ணுறுத்தி காதல் கொண்டாள். சிவனுக்கு பிரியமான பொருளையெல்லாம் அவள் விரும்பினாள். அவருக்கு கொன்றை மாலை ஏற்றது. அந்த மங்கை கொன்றை மாலை எடுத்து சூட்டி கொண்டாள். அத்தோடு நின்றாளா? கொன்றை மாலையை அணிந்தவளாக சிவபெருமானது திரண்ட தோள்களை அணிய ஆசை கொண்டு அவரது தோள்களை தழுவினாள். ஆஹா, அந்த தழுவல் இன்பம்தான் எத்தனை சுகத்தை அளிக்கிறது. அவள் அந்த இன்பத்தில் மயங்கி நின்றாள். இன்ப சுவையின் மதிப்பு உணர்வதற்காக சற்று விலகி போய் கோபம் கொள்பவள் போல் நடித்தாள். பிறகு விரைந்து வந்தாள். அவள் உதடுகள் துடித்தன. சிவனின் சிவந்த உதடுகள் அவள் கண்களில் பட்டன. அவற்றோடு கலக்க அவள் துடித்தாள். ஆனால் அவரை காணவில்லை. அவரை தேடி ஏங்கினேன். அவர் உருவம் அவள் இதயத்தில் தோன்றியது. அவரது பசுமை புகழை பாடத் தொடங்கினாள். அற்புதமான இந்த கருத்துடைய பாடலுக்கு நான் ஆடட்டுமா? சிவபெருமான் தோற்றத்திற்கான அபிநயத்தை காண்கின்றார்களா? கொன்றை மாலையை சூடிக்கொள்வதை பார்க்கிறீர்களா? அவரது தோள்களை ஆசையோடு தழுவிக்கொள்வதை காண்கின்றீர்களா? துடிக்கும் உதட்டின்பம் அடைவதை அனுபவிக்கின்றீர்களா
என்று கூறிக்கொண்டே ஆடத் தொடங்கினாள் இன்பவள்ளி. இன்பவள்ளி ஆடினாள். வானுலையிலிருந்து இறங்கி வந்த கந்தர்வ மாது ஆடினாள். கயிலாயத்தில் உள்ள உமையவள் ஆடினாள். சிவபெருமான் மீது காதல் கொண்ட மங்கை ஆடினாள். கொன்றை மலரணிந்து ஆடினாள். திரண்ட தோள்களை தழுவி ஆடினாள். செவ்வுதடுகளோடு தன் உதடுகளை புதைத்து ஆடினாள். சற்று ஊடல் கொண்டாள். அந்த தலைவனை காணாது இயங்கினால் அவன் உருவத்தை நினைத்து மகிழ்ந்தாள். அவள் முகத்திலே காதல் உணர்ச்சி தோன்றியது. ஆசை தோற்றம் பூத்தது. இன்ப வெள்ளம் பெருக்கெடுத்தது. கூடல் இன்பத்தின் குதூகலம் கூத்தாடியது. ஊடலின் சோகம் ததும்பி நின்றது. பரிவு, பாசம், வியப்பு, திகைப்பு, ஏக்கம், இன்பம் போன்ற ரச உணர்ச்சிகள் மாறி மாறி தோன்றின. பஞ்சவன் மாதேவி திகைத்து வியப்போடு இன்பவள்ளியை உற்று பார்த்தாள். அவள் ஆடும்போது அவள் பாதங்கள் பூமியில் படுகின்றனவா என்று சந்தேகத்தோடு உற்று நோக்கினாள். இன்பவள்ளிக்கு அன்று தன் உணர்வு தோன்றவில்லையா? அவளது இசையும் சலங்கையின் களீர் களீர் என்ற ஒளியும் இளைய பிராட்டியை இடத்தை விட்டு துள்ளி வர செய்தன. மேன்மாடத்து நிகழ்ச்சி தெரியும் இடத்திற்கு நீரே கீழே தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுக்கு மாளிகையில் இருப்பு கொள்ளவில்லை. நடுநிசையில் காற்றிலே மிதந்து வந்த சலங்கை ஓசை அவனை தட்டி எழுப்பியது. இசையின் இன்ப கீதம் அவனை எழுந்து நடந்து வர செய்தது. இளைய பிராட்டி நின்ற இடத்திற்கும் வந்தியத்தேவன் நின்ற இடத்திற்கும் நடுவே மலர்ச்செடி மறைத்து நின்றது. இன்பவள்ளியின் திறமை இளைய பிராட்டிக்கு தெரியுமானால் இவ்வளவு அற்புதமான பொருள் புதிந்த பாடல்களை பாடி ஆடுவாள் என்பது தெரியாது. வந்தியத்தேவனுக்கு இன்பவள்ளியையும் தெரியாது. இவ்வளவு அற்புதமாக பாடி ஆடுபவர்களையும் அறிய மாட்டான். இசை அவனை கவர்ந்தது. செவ்வடிகளின் ஓசை அவனை கவர்ந்தது. மாளிகைக்குள் நுழைந்து மீன்மாடம் வந்து ஆடும் அழகியை காணலாமா என்று எண்ணினான். எப்படி செல்வது? இளைய பிராட்டி இருப்பாள். இந்த நேரத்தில் தான் வந்ததை தவறாக எண்ணிவிட்டாள். ஜல் ஜல் ஜல், ஆஹா, இது என்ன? இன்பவள்ளிக்கு பித்து பிடித்து விட்டதா? இசையில் மூழ்கி விட்டாளா? நாட்டிய வடிவமாகி விட்டாளா? பொருள் புதிந்த அந்த பாடல்களை அவளுக்காகவே எழுதினார்களா? முத்தணி கொங்கை ஆட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செயற்கையர் கண்பணி ஆட ஆட, பித்து எம்பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடற்பொர் சுண்ணம் இடித்தும் நாமே. ஆட ஆட என்ற சொல்லுக்கு ஏற்ப அவள் ஆடினாள். பஞ்சவன் மாதேவியும் ஆடினாள். கூத்தரசனோடு சேர்ந்து ஆடுவது போல் அவள் எண்ணிவிட்டாளோ? இல்லை இல்லை, சிவபிரான் இடத்தில் எல்லாம் அவள் முல்லைத்தீவிற்கு வந்த ரத்தின வணிகரை நினைத்து கொண்டாள். உயர்ந்த தோற்றமுடைய அந்த வணிகர் சிவனிடத்தில் நின்றார். கற்றை சடைக்குவதில் அலை அலையாக திகழும் கரும் குழல் தோன்றியது. செவ்வுதடுகள் அந்த அன்பரின் உதடுகளாக காட்சியளித்தன. பரந்த அழகிய தின் தோள்கள் ரத்தின வியாபாரியாகவும் இளவரசராகவும் திகழ்ந்த அருண்மொழிவர்மரின் தோள்களாக தோன்றின. வந்தியத்தேவனுக்கும் அப்போது கைகளை அசைத்து ஆட வேண்டும் போல் இருந்தது. அவனை அறியாமலேயே அவன் கைகள் அசைத்தான், சுற்றினான், சுழன்றான். கழுக்கென்ற சிரிப்புலி எழுந்தது. வந்தியத்தேவன் தலை சுற்றியது. தட்டா மாலை போல் சுற்றியதால் அவன் தலை சுற்றியது. யாரோ நகைத்தது. வந்தியத்தேவன் கொடிமறைவு நின்று வந்தான். மங்கிய நிலவொளியில் முகத்திலே முறுவல் தவழ அப்போது அலர்ந்த அள்ளி போல் குந்தவை நின்றாள். அந்த முகத்திலே முன் எப்போதுமில்லாத கம்பீரம் இருந்தது.
உங்களுக்கும் ஆடவரும் போல் இருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி.
இளைய பிராட்டி முதலில் பேசிவிட்டால் வந்தியத்தேவன் என்ன மறுமொழி கூறப் போகின்றான்? வந்தியத்தேவன் தொண்டையை கணித்துக் கொண்டான். வார்த்தைகள் வரவில்லை. தலையுடன் கண்களும் சுழன்றன. ஒன்றும் பேசக்கூடாது. வந்தியத்தேவன் மெல்ல நடந்தான். அவன் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்று படுக்கையில் வீழ்ந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.